வணக்கம் தந்தை சியாமல், மியான்மரில் ஆட்சி மாற்றம் எப்படி அமையும் என்பது பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
திருமதி ஆங் சான் சூ கி ஒரு அமோக வெற்றி, அதாவது 77% அவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றி மிக அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கனால அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் 1990 இதே அளவு வாங்கிய போது கூட இராணுவம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து தொடர்ந்து சர்வதிகார ஆட்சி நடத்தியது. அதற்கு பிறகு 15 வருடம் ஒரு சிறையில இருந்திருக்கிறார். அதனால இப்போ ரொம்ப கவனமாக காய்களை நடத்துகிறார். வெற்றி பெறுகின்ற நேரத்திலேயே அவர் என்ன செய்தார் என்றால், நாம் வந்து ஒரு தேசிய அளவிலான சமரசம் கொண்டு வருவோம், நேஷனல் ரெக்கன்சிலியேஷன் என்று இராணுவத்திற்கும் இப்ப இருக்கிற ஜனாதிபதிக்கும் ஒரு கடிதம் எழுதினார். தான் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே தான் வந்து இந்த ரெண்டு பேரையும் பார்க்கிறேன் என்று அவர்கள் முதல்ல ஒத்துக்கொண்டார்கள், அப்புறம் தயங்கினார்கள். அதாவது இராணுவம் இங்கே மிகப்பெரிய பலமையானது. யார் ஜெயிச்சாலும் யார் என்னதான் பதவிக்கு வந்தாலும் இராணுவம் அரசியல் சட்ட ரீதியாக, அவர்களே எழுதிய அரசியல் சட்டத்து ரீதியாக இராணுவம் என்ன நினைக்கிறதோ அதை செய்யும். அரசியல் கட்சிகள் வேண்டாம் என்று சொன்னால் அடுத்த நாள் அரசியல் கட்சிகள் வேண்டாம், பார்லிமெண்ட் வேண்டாம் என்றால் பார்லிமெண்ட் வேண்டாம். அதனால இந்த மிலிட்ரி கமாண்டர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் வீட்டோ பவரை பயன்படுத்தி அரசியல்வாதிகளை வெளியேற்குவார். 1990 இது நடந்திருக்கிறது. அத்தனை எம்பியும் கொண்டு போய் சிறைச்சாலையை அடைத்தார்கள். அதனால ராம் சாந்திஜி மிக மிக நுணுக்கமாக எந்த விதத்திலும் அவர்களை பகைமை செய்யாமல் அவர்களோடு சமரசமாக ஆட்சிக்கு செய்ய அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். நாமி கமாண்டர் எல்லா இடத்திலையும் சொல்லியிருக்கிறார், தான் வந்து ஜனநாயக ரீதியை மதிக்கிறேன், யார் பதவிக்கு வந்தாலும் நாங்கள் அதை தடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஜனாதிபதியாக இருக்கிற உத்தேசம் ஆட்சியை நல்ல முடியுமாக சுகமமாக மாற்றிக்கொள்வோம் என்று இந்த அம்மாவோட பேசியிருக்கார். இந்த அம்மாவும் ரொம்ப அவர்களோடு நெருங்கி அவர்களை எந்த விதத்திலையும் அவர்களுக்கு துன்பம் விடாமல் அந்த அணுகுமுறையிலே அவர்கள் போகிறதுனால நாங்கள் நினைக்கிறோம் நல்லபடியா போகணும். ஆனால் இந்த அம்மா பதவிக்கு வர முடியாது. இந்த அம்மா வந்து ஒரு 2 பேரை பதவிக்கு சிபாரிசு செய்யலாம். ஜனாதிபதி பதவிக்கு 3 பேர் போட்டிடுவார். இராணுவம் 25% பார்லிமெண்ட்ல இராணுவம் எப்பொழுதும் இருக்கும். அந்த 25% அந்த இராணுவம் ஊராலையும் ஆங் சான் சூ கி அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறனால 2 பேரையும் கூட்டு பார்லிமெண்ட்ல இவர்கள் 3 பேரும் போட்டியிட அந்த எம்பிமாரெல்லாம் சேர்ந்து யாரை முதலா எடுக்கிறாங்களோ அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி ஆவார். மற்ற 2 பேரும் துணை ஜனாதிபதி ஆவார்கள். நாட்டின் ஜனாதிபதி ஆகிறவருக்கு ஏறக்குறைய அமெரிக்க ஜனாதிபதிக்கு உள்ள எல்லா அதிகாரமும் இருக்கின்றன. ஆங் சான் சூ கி எப்போது வர இயலாது. ஆகவே அவர்கள் வந்து இன்னும் 1-2 வருஷம் 3 வருஷம் இருந்து அந்த அரசியல் அமைப்பை மாற்றினால் ஒழிய ஆங் சான் சூ கி எக்காரணத்தை கொண்டும் ஜனாதிபதியா வர முடியாது. அது ஒரு மிகப்பெரிய சவால். மக்களுக்கும் சரி அந்த ஆங் சான் சூ கிக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆயினும் ஆங் சான் சூ கி மிக நுணுக்கமாக வேலை செய்கிறார். இப்பொழுது யாரையும் எக்காரணத்தை கொண்டும் பகைக்காமல் நல்லபடியாக இந்த மாற்றம் வருவதற்காக பேச்சுவார்த்தை மூலம் செய்திருக்கிறார். தன்னுடைய எம்பிமார் அத்தனை பேர்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டும் கண்டதும் பேசக்கூடாது, வெளியில போய் கருத்துக்களை சொல்ல முடியக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போக முயற்சி செய்திருக்கார். ஏன் என்று சொன்னால் இந்த டிரான்சிஷன் ஷுட் பி வெரி ஸ்மூத். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சிஷன் நல்லபடியாக முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஜனவரியில எலெக்ஷன் நடக்கும். அதாவது இந்த பேர் 3 பேரை எலக்ட்ரல் காலேஜ் அதுல கொடுத்து அவங்க எடுத்த பிறகு இவங்க பதவி வரக்கூடியது வந்து பிப்ரவரி மாதம் தான். ஆகவே பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். என்ன நடக்கும், ஆர்மியை எடுத்துக்கொள்வார்களா எடுத்துக்கொள்ள மாட்டார்களா என்று ஒரு மிகப்பெரிய தயக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது.
தந்தையாமல், மியான்மரில் புதிய அரசுக்கு இருக்கின்ற சவால்கள் என்னென்ன?
புதிய அரசுக்கு உள்ள சவால்கள் முதல் முதல்ல இந்த இராணுவத்தை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. 500,000 ஆர்ம்ட் குரூப் ஏறக்குறைய 60 வருஷம் ஒரு நாட்டை ஆண்டவர்கள், 60 வருஷம் மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்தவர்கள், முக்கியமாக கமாண்டர்கள், அவர்களுடைய அரசியல் பொருளாதார அபிலாஷைகளை கெடுக்காமல் எப்படி ஆட்சி செய்வது. அதே சமயம் மக்கள் பெருவாரியான அளித்தது இந்த அம்மா வந்து இந்த இராணுவத்துடைய முதுகெலும்பை வலுவிழக்க செய்து ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே யாங்சாஜி வந்து ஒரு கயிறு மேல் நடக்கின்ற இராணுவத்தையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும், அதே சமயம் மக்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இது ஒரு முதல் சவால். இரண்டாவது சவால், இவர்கள் நேரடியாக ஆட்சி நடத்த முடியாதனால இந்த அம்மா வேறொரு அம்மா ஆளை கொண்டு வந்துதான் நடத்த வேண்டும். இந்த ரெண்டாவது கொண்டு வந்து நடத்துகிற ஆள் இந்த அங்சான் சூஜியுடைய அணுகுமுறையை நன்றாக புரிந்து கொண்டு அதன் வழியாக நடத்த வேண்டும். ஏனென்றால் அங்சான் சூஜியும் மிக ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, வெளியில ரொம்ப நல்லபடியாக இருந்தாலும் மிக ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அதனால அங்சான் சூஜியும் தன்னுடைய பதவி பலத்தை காட்டக்கூடும். அதனால வருகிற ஜனாதிபதியோடு இவர் எப்படி வேலை செய்வார். மூன்றாவது, இங்க வந்து ஒரு அடிப்படைவாத குழு மாப்பாத்தா என்று ஒரு அடிப்படைவாத குழு ரொம்ப பலன் உள்ளதாக முந்தைய அரசாங்கத்தோடு இருந்தது. அவர்கள் ஒரு அடிப்படைவாத பௌத்த குழுக்கள், இந்த நாடு பௌத்தர்களுக்கு மட்டும்தான் உரியது, மற்றவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லி கடந்த 3-4 வருடமாக போராடி வருகின்றவர்கள். அந்த போராடி வருகிற காலத்திலே அவர்கள் ஒரு 4 சட்டங்கள், கருப்பு சட்டங்களை பார்லிமெண்ட்ல இருக்கின்ற அத்தனை பேரும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நிர்பந்தித்து ஏறக்கூடிய 1,000,000 கையெழுத்துக்களை வாங்கி இவர்கள் முந்தைய அரசாங்கத்தை 4 சிறுபான்மையினருக்கு எதிரான 4 சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவர்கள் அங்சாஜிக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்தார்கள். அங்சாஜிக்கும் புத்த மதத்து மேல எந்த பிரச்சனையும் இல்லை, பர்மிய மக்களை அவர் கைவிட்டு விடுவார் என்றெல்லாம் துஷ் பிரச்சாரம் செஞ்ச பிறகு கூட அங்சாஜி வெற்றி பெற்றார். ஆனால் இந்த குழு அங்சாஜி செய்கிற சில தப்புகளை வைத்து மறுபடியும் திரும்பி வரக்கூடும். இவர்கள் தான் ரோஹிங்யாவுக்கு எதிராக மற்ற எல்லாருக்கும் எதிராக இருக்கிற குழு. நான்காவது மிகப்பெரிய பிரச்சனை என்றால் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய வறுமை. 60% மக்கள் வறுமையில இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த அங்சாஜியை அன்னை என்று அழைத்துக் கொண்டு இவர்கள் நினைப்பது என்றால் அங்சாஜிக்கு வந்த உடனே தேனும் போனும் ஓடும், இந்த நாட்டிலே நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீங்கிவிடும் என்று. அவர்கள் மிக எளிய மக்கள், நம்மா பதவிக்கு வந்த அடுத்த நாள்ல இருந்து நாட்கள் எல்லாம் சுபிச்சம் வரணும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது முடியாது, ஏன்னா இங்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு பிரச்சனைகளை நம்ம அதை முடிப்பதற்குள்ள ரொம்ப அட்லீஸ்ட் 2 வருடமாக ஆகும். அதனால அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதற்கு அடுத்த பிரச்சனை வந்து இங்க கான்ஃபிளிக்ட், அதாவது பல்வேறு இன மக்களுடைய கட்சி, ஷான் கிரேன், இந்த மாதிரி பல்வேறு இன மக்களுடைய மிகப்பெரிய போராட்டங்கள் போய்கொண்டே இருக்கின்றன. இந்த போராட்டங்களை எப்படி சமாதானத்தை கொண்டு வருவது? 3 போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்களா இருக்கிறதுனால இந்த 3 போராட்டங்களை எப்படி ஒரு கணக்கு கொண்டு வர முடியும் என்பது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலா இருக்கும். கடைசியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலே தங்கம் இருக்கிறது, ஜேடு இருக்கிறது, ரத்தினம் இருக்கிறது, இதுவரைக்கும் ஒரு சின்ன குழுக்கள் அதை திருடி பல்வேறு நாடுகளில் விற்று வந்தார்கள். இப்போ அந்த ரிசோர்சஸ் எப்படி கொண்டு வர்றது? இந்த நாட்டிலே பெட்ரோல் இருக்கிறது, கேஸ் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, தேக்கு மரம் இருக்கிறது, தண்ணி நிறைய தண்ணி இருக்கிறது. மிக மிக ஒரு பணக்கார நாடாக இருந்த நாடு இன்று மிக ஏழையாக இருக்கிறது. இந்த வளங்களை எல்லாம் ஒரு 20 குடும்பங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. இந்த 20 குடும்பங்களை எப்படி கட்டுப்படுத்தி இதை மக்களுக்கு கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்து கடைசியாக வந்து ஏறக்குறைய 3 மில்லியன் பர்மிஸ், மலேசியா, தாய்லாந்து, இதுலாம் மிக மோசமான நிலையிலே அடிமை தொழில ஹியூமன் டிராபிக்கிங்ல போய் அங்க இருக்கிறாங்க. அவர்களிலே எல்லாரையும் திரும்பி கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை எதிர்கொள்ள அவருக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் அவர் தேடிக்கொள்ள வேண்டும்.
புதிய அரசிடம் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்ப்பது என்ன?
கிறிஸ்தவர்கள் எதிர்பார்ப்பு அங்கஜி நிறைய குருக்களுடனும் முக்கியமாக கார்டினல் போன்றவர்களுடன் நிறைய நட்புடன் இருந்தவர், கிறிஸ்துவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டவர். அவருடைய கணவர் ஒரு காலத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவராக இருந்தவர், பிறகு பௌத்த மதத்தை சேர்ந்தவர். ஆகவே கிறிஸ்துவ மதத்தை பற்றி எல்லாம் தெரியும், அவருக்கு நல்ல பழக்கம் இருக்கிறது. ஆகவே அவர் துவேசத்தோடு இருக்க மாட்டார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ திருச்சபை என்ன நினைக்கிறதுன்னா, தங்களுக்கு அந்த பழைய காலத்திலே கல்விக்கு இருந்த உரிமையும் இந்த மருத்துவ தொழிலுக்கு இருந்த உரிமையும் தங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நிறைய இடங்களிலே அவர்கள் மிக பெரிய கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். கோயிலுக்கு தொடக்கப்படாது அல்லது சொந்த மொழியில கல்வி கொடுக்க கூடாது என்றெல்லாம். அதனால இதற்குரிய 90% எத்தனிக் பீப்புள் ஆர் நாட் புத்திஸ்ட், தே ஆர் மோஸ்ட்லி பேப்டிஸ்ட் ஆர் கேத்தலிக்ஸ். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மத சுதந்திரம் இருக்கும், கிறிஸ்துவர்கள் கொடுமைப்படுத்தப்பட மாட்டார்கள் என்று. அது இந்த ஏறக்குறைய எல்லா கிறிஸ்தவர்களும் இவர்களுக்கு ஆதரித்தார்கள் என்பது உண்மை.
தந்தை சியாமல் மியான்மரில் ஆட்சி அமைக்க உள்ள புதிய அரசு பற்றிய விவரங்களை வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தொலைபேசி வழியாக விளக்கினீர்கள். இந்த பகிர்வுகளுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.